We have been considering this subject of total freedom.
கடந்த நாட்களிலே பூரண விடுதலையை குறித்தான காரியத்தை தியானித்து வருகிறோம்.
We will receive from God.
தேவனிடத்திலே நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
According to the measure of our faith.
நம்முடைய விசுவாசத்தின்படியே.
God does not force anybody to receive anything that he offers.
அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை யாருக்கும் தேவன் அதை அழுத்தி கொடுப்பதில்லை.
It's very important to understand that.
இதை மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
If God were to force people, everybody in the world would be saved.
யாரையாவது அழுத்தி ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயித்திருந்தால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த உலகத்தில்.
Nobody would go to hell.
யாரும் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள்.
God could catch people by the neck and say, "You got to bow down to me, I'll take you to heaven."
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கழுத்தை பிடித்து நீ எனக்கு வணங்க வேண்டும், நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லி இருக்கலாம்.
Even though going to heaven is a very good thing.
பரலோகத்துக்கு செல்வது மிக அருமையான காரியம்தான்.
God doesn't force anybody.
ஆனால் யாரையும் ஆண்டவர் அங்கே அழுத்துவதில்லை.
It's very important to understand that.
அது மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்.
That when God created man, he gave him a free will to choose.
மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவனுக்கு சுய சித்தத்தை அவனுக்கு கொடுத்தார்.
And God's purpose to make man holy can never be accomplished if he forces man.
ஆண்டவர் மனிதனை குறித்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு யாரையும் அவர் அழுத்துவதில்லை.
Even after you are born again, he will not force you.
மறுபடி பிறந்ததன் பின்பதாக கூட அப்படி செய்வதில்லை.
Even after you are filled with the Holy Spirit, he will not force you.
பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தாலும் கூட அப்படி செய்வதில்லை.
And that is why different believers have different measure of freedom.
ஆகவேதான் பல விசுவாசிகளுக்கு பல நிலைகளிலே அந்த விடுதலையானது பரிமணிக்கப்படுகிறது.
But God's will is that we must be totally free.
ஆனால் தேவனுடைய சித்தமோ அவன் பரிபூர்ண விடுதலை அடைய வேண்டும் என்பதே.
There must be no area in our life where we are in bondage.
நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் கூட நாம் அடிமைத்தனத்திலே இருக்க கூடாது என்பதே அவருடைய சித்தம்.
That is God's will.
அது தேவனுடைய சித்தம்.
The Bible says God wants all men to repent.
வேதம் சொல்கிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி.
But do all men repent?
ஆனால் எல்லாரும் மனம் திரும்புகிறார்களா?
No.
இல்லையே.
But God won't force them.
ஆனால் தேவன் அவர்களை அழுத்துவதில்லை.
The Bible also says God wants all men to be saved.
வேதம் சொல்கிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று.
Are all men saved?
ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்களா?
No.
இல்லை.
It also says in 1 Timothy chapter 2.
1 திமோத்தேயு 2 அதிகாரத்திலே.
Not only God wants all men to be saved.
அவர்கள் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல.
Listen to this.
இதை கவனியுங்கள்.
1 Timothy 2 verse 4.
1 திமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம்.
He wants all men to be saved and to come to the knowledge of the truth.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
Not only all believers.
எல்லா விசுவாசிகள் மட்டும் அல்ல.
All the 7 billion people in the world, God wants them to be saved.
அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 70 கோடி ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
சொல்றார். And he wants all of them to come to the knowledge of the truth.
அவர்கள் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வர வேண்டும் என்பது அவர் சித்தம்.
If people know the truth will set them free.
அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் அந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும்.
But why is it so many people don't experience that freedom?
ஆனால் ஏன் அநேகர் அந்த விடுதலை அனுபவிப்பதில்லை?
Because God doesn't force people.
ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரையும் அந்த காரியத்துக்கு தள்ளுவதில்லை.
We can think of so many things God created that obey God perfectly.
ஆண்டவர் சிருஷ்டித்த அநேக சிருஷ்டிப்புகள் ஆண்டவரை பூரணமாக அங்கே விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடியதை நாம் பார்க்கிறோம்.
And when they obey God perfectly, they move in such freedom.
அவர்கள் தேவனிடத்திலே பரிபூர்ணமாக கீழ்ப்படியும் போது அற்புதமான விடுதலையிலே அவர்கள் அனுபவிக்கிறார்கள்.
I'm talking about the stars and the planets.
இந்த நட்சத்திரங்களை குறித்தும் கிரகங்களை குறித்தும் நான் சொல்கிறேன்.
You know, they've been revolving for thousands of years and they don't collide with each other.
ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக அவைகள் சுழன்று கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒன்றிற்கொன்று அவைகள் மோதிக்கொள்வதில்லை.
They are moving much faster than planes and trains and cars.
நாம் அறிந்த கார்கள் ட்ரெயின்கள் பிளேன்களை காட்டிலும் அதிக வேகமாக அவைகள் சுழன்று கொண்டிருக்கின்றன.
But how is it in thousands of years they never had an accident?
ஆனால் இந்த ஆயிரம் ஆயிரம் வருடங்களிலே ஒரு விபத்துக்குள் கூட அவைகள் அகப்படவில்லையே.
It's only because of one reason.
ஏன் ஒரே ஒரு காரணம்தான்.
All these planets, God determined a path for them to move in and they have obeyed exactly.
ஆண்டவர் சிருஷ்டித்த போது இந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி அந்த வழியை அந்த கிரகங்கள் பூரணமாக கீழ்ப்படிந்தன.
And that's why they move so freely.
ஆகவேதான் அவர்கள் விடுதலையோடு சென்று கொண்டிருக்கின்றனர்.
Nothing can stop them.
அவைகளை எதுவும் நிறுத்த முடியாது.
They move in perfect freedom. They never collide with another planet.
அவர்கள் பூரண விடுதலையோடு எந்த ஒரு கிரகத்தோடும் மோதாதபடிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர்.
Even this earth that we live on, it's going around the sun and it doesn't collide with any of the other planets.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியும் கூட சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் எந்த மற்ற கிரகணத்தையும் அது மோதுவதில்லை.
Because they obey God perfectly.
ஏனென்றால் ஆண்டவரை பூரணமாக அவைகள் கீழ்ப்படுகின்றன.
Now God could have made Adam also like that.
ஆதாமையும் கூட தேவன் அப்படியாக சிருஷ்டித்திருக்கலாம்.
You know, he could have made Adam just like a human being.
அவனை ஒரு மனுஷனாக படைத்து.
But inwardly he could have programmed him that he will automatically obey just like the planets.
அவன் இந்த கிரகங்களை போல எல்லாவற்றையும் அவனே கீழ்ப்படிய தக்கதாக ஆண்டவர் அவனை சிருஷ்டித்திருக்கலாம்.
If God had made Adam like that,
ஒருவேளை ஆண்டவர் அப்படி அவனை சிருஷ்டித்திருந்தால்,
he would have gone into the garden of Eden.
அவன் ஏதேன் தோட்டத்துக்கு சென்றிருப்பான்.
And he would have gone straight to the tree of life.
அவன் நேரடியாக அந்த ஜீவ விருட்சத்திற்கு சென்றிருப்பான்.
And he would never have gone near the tree of knowledge of good and evil.
அந்த நன்மை தீமையை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் பக்கம் அவன் சென்றிருக்கவே மாட்டான்.
And all his children would have been perfectly obedient.
அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் கீழ்ப்படியும் சந்ததியாக இருந்திருக்கும்.
But they would have been like computerized robots that don't have any choice.
ஆனால் அவைகள் கம்ப்யூட்டரால் இயக்கப்படக்கூடிய ஒரு ரோபோட்டுகளை போல அவைகளுக்கு சுயசித்தம் இல்லாமல் இயங்கி இருந்திருக்கும்.
But God didn't want robots.
ஆனால் தேவன் ரோபோட்டுகளை விரும்பவில்லை.
He wanted sons and daughters.
அவர் குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஆசைப்பட்டார்.
Choose to love him and obey him.
அவரை நேசிக்கவும் அவரை கீழ்ப்படியவும் அவர்கள் சித்தத்தினால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார்.
You know, you can train a dog in your house.
ஒரு நாயை நாம் கட்டுப்படுத்த முடியும், அதற்கு சொல்லிக் கொடுக்க முடியும்.
Make it obey perfectly.
அது பூரணமாக கீழ்ப்படியும்.
Because you teach it by discipline to obey.
ஏனென்றால் அதற்கு பல காரியங்களை கீழ்ப்படிய சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம்.
But you can never love that dog like you love your own son.
ஆனால் உங்களுடைய குமாரனை நீங்கள் நேசிப்பது போல அந்த நாயை நேசிக்க முடியாது.
So when God created man, he created man with a free will.
மனிதனை ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது அவனுக்கு சுய சித்தத்தோடு அவனை படைத்தார்.
That's why he cannot save everybody.
ஆகவேதான் எல்லாரையும் ரட்சிக்க முடியவில்லை.
Because the moment he forces somebody, that man will become like the planets without any will.
ஏனென்றால் யாரையாவது ஒருவரை இந்த காரியத்திலே தள்ளி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுய சித்தம் இல்லாத கிரகணத்தை போல அவர்கள் மாறிவிடுகிறார்கள்.
So please remember this.
ஆகவே இதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடாதீர்கள்.
God will never take away your freedom of choice.
உங்களுக்கு இருக்கக்கூடிய சுய சித்தத்தை ஒரு நாளும் ஆண்டவர் எடுத்து போட மாட்டார்.
It's in that freedom of choice that he wants you to remain all the time.
அந்த வேறு பிரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சுய சித்தத்தில் தாமே தேவன் நல்லதையும் கெட்டதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.
This is one big difference between God and Satan.
இதுதான் பிசாசுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்.
When Satan possesses a man,
பிசாசானவன் ஒருவனை ஆட்கொள்ளும்
போது, when a demon comes inside a man,
அவனுக்குள் ஒரு பிசாசின் ஆவி உள்ளே செல்லும் போது,
he doesn't give that person freedom of choice.
அவனுக்கு இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சுயசித்த ஆவியை கொடுப்பதில்லை.
If you have seen demon possessed people,
நீங்கள் அப்படி சாத்தான் பிடித்தவர்களை பார்த்தீர்கள்
சொன்னால், you know, they're not choosing to do something.
அவர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்களாக செய்வதில்லை.
They are forced by the demon to do something.
அவர்கள் அந்த பிசாசால் தள்ளப்பட்ட அந்த காரியத்தை செய்கிறார்கள்.
They are forced by the demon to roll on the ground or tear their clothes.
அந்த தரையிலே உருளுவதற்கும் தங்களுடைய துணிகளை கிழிப்பதற்கும் பிசாசானவன் அவர்களை அந்த காரியத்துக்கு தள்ளுகிறார்.
You know, in Jesus' time there was a man who didn't wear any clothes. He was cutting himself all the time.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஒருவன் தன்னை காயப்படுத்தி தன்னுடைய துணிகளை எல்லாம் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தான்.
No sensible person will tear their clothes and cut themselves.
நல்ல அறிவு உள்ள எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான்.
It's because he was possessed by a demon.
அவன் பிசாசினுடைய பொல்லாத ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்டது நிமித்தமாக அப்படி செய்தார்.
So when a demon comes inside a person, he possesses him and takes away his free will.
ஒரு பிசாசானவன் அசுத்த ஆவி உள்ளே நுழையும் போது ஒரு மனிதனை ஆட்கொண்டு அவனுக்கு இருக்கக்கூடிய சுய சித்தத்தை எடுத்துக் கொள்கிறது.
Remember this, it's the devil who takes away a free will.
உங்களுடைய சுய சித்தத்தை எடுத்து போடுவது பிசாசானவன்.
God is the opposite.
ஆண்டவர் அதுக்கு நேர் எதிரா.
He never takes away our free will.
ஒரு நாளும் நம்முடைய சுய சித்தத்தை எடுத்து.
Even when we are filled with the Holy Spirit,
நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட்டிருக்கும் போது கூட,
He gives us supernatural gifts of the Holy Spirit.
நல்ல மிக நேர்த்தியான ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுக்கும் போது கூட,
He never takes away our free will.
நம்முடைய சுய சித்தத்தை அவர் எடுத்து போடுவதே இல்லை.
He gives us freedom even when we are filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும் போது கூட நல்ல விடுதலை நமக்கு உண்டு.
That's the difference between being filled with the Holy Spirit and being possessed by a demon.
அதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் அனுபவத்திற்கும் பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம்.
So in the Bible you never read about demons filling people but always possessing people.
ஆகவேதான் வேதத்திலே நாம் எங்கேயும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது போல அசுத்த ஆவியால் நிரப்பப்படும் காரியத்தை பார்ப்பதில்லை. ஆனால் பிசாசானவனால் ஆட்கொள்ளப்படும் அனுபவங்களை நாம் பார்க்கிறோம்.
And you never read of the Holy Spirit possessing anyone but only filling people.
ஆனால் எந்த இடத்திலும் கூட அதே போல் பரிசுத்த ஆவியானவர் யாரையோ ஆட்கொண்டார் என்று பார்ப்பதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவி நிரப்புகிறார் என்று பார்க்கிறோம்.
You need to understand this.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Demon possession and spirit filling, they are two different things.
பிசாசால் பிடிக்கப்படுவதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதும் இரண்டு வித்தியாசமான காரியம்.
The big difference is demons take away your free will. God never takes away your free will.
மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், தேவனானவர் நம்முடைய சுயசித்தத்தை எடுத்து போடுவதில்லை. மாறாக பிசாசானவனோ சுயசித்தத்தை எடுத்து போட்டு நம்மை அடிமைப்படுத்துகிறான்.
Somebody asked me once, Brother Zach, in all these years that you've known God, what is the greatest characteristic of God that you appreciate?
ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், இத்தனை வருடங்களில் நீ தேவனை அறிந்திருந்து தேவனை குறித்ததான ஒரு மிக குறிப்பான ஒரு காரியத்தை என்னவென்று சொல்வீர்கள் என்று கேட்டார்.
I said, the fact that he never forces me to do anything.
எந்த ஒரு காரியத்தையும் தேவன் என்னை செய்வதற்கு தள்ளுவதில்லை. அதுதான் மிகச் சிறப்பான காரியம்.
He gives me freedom.
எனக்கு விடுதலையை கொடுக்கிறார்.
He says, I stand at the door and knock.
நான் அவர் சொல்கிறார், நான் கதவுக்கு வெளியே நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று.
If you open the door, I'll come in.
நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன்.
If you don't open the door, I won't come.
நீ கதவை திறக்கவில்லை என்று சொன்னால் நான் உள்ளே வரமாட்டேன்.
So the you see, our heart is like a house with many rooms.
நம்முடைய இதயமானது ஒரு வீட்டில் இருக்கும் பல அறைகளை போன்றது.
But which all rooms you allow Jesus to come in is your choice.
எந்தெந்த அறைகளிலே ஆண்டவரே நீ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்பது உங்களுடைய சுயசித்தம்.
When we ask Jesus to come into our life and forgive our sins,
நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஜீவியத்திலே வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாம் வேண்டும்போது,
he comes in immediately.
அவர் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார்.
Because as soon as you open the door, he comes in.
நாம் இருதயத்தின் கதவுகளை திறந்த மாத்திரத்திலே அவர் உடனே வந்து விடுகிறார்.
If any of you have a doubt whether Jesus came into your life when you asked him to come in,
ஒருவேளை நீங்கள் கூப்பிட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து வந்தாரா என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால்,
you can get rid of that doubt today.
இன்றைக்கு அந்த சந்தேகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம்.
Jesus says, him that cometh to me I'll never cast out.
ஏனென்றால் சொல்கிறார், ஒருவன் என்னிடத்திலே வருவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்.
If anyone opens the door I will come in.
யாரெல்லாம் கதவை திறக்கிறார்களோ அங்கே நான் செல்வேன்
என்று. So you say, Lord Jesus, come into my life.
நீங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையிலே வாரும் என்று சொல்லும்போது,
he comes in.
நிச்சயமாக அவர் வந்து விடுகிறார்.
But
anal
you may not have opened every area of your life to him.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளையும் அவருக்கு நீங்கள் திறந்திருக்க மாட்டீர்கள்.
So whatever area of your life you open, that area he'll bring freedom into your life.
உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களிலே நீர் அவருக்கு திறந்து கொடுத்திருக்கீங்களோ அந்த காரியங்களிலே ஆண்டவர் வந்து உங்களை ஆளுகை செய்வார்.
Whatever area of your life you don't open to him, you will remain in bondage.
உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளை நீங்கள் திறக்காமல் இருக்கிறீர்களோ அந்த பகுதிகளிலே அடிமைத்தனத்துக்குட்பட்டிருப்பீர்கள்.
And he gives you the choice what all doors you will open to him.
எந்தெந்த கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுயசித்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
See, we all like to be free from the guilt of our sin.
நம்முடைய பாவங்களை குறித்ததான அந்த கசப்பிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம்.
That's a great freedom.
அது பெரிய ஒரு
விடுதலை. That the burden of guilt of my past sins is gone.
என்னுடைய பழைய பாவங்களை குறித்ததான மன கஷ்டங்கள் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி.
And we ask Jesus to come in.
ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஆண்டவரே வாரும் என்று சொல்லி.
And he comes in and forgives us.
அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை மன்னிக்கிறார்.
But do you know that there is a condition for forgiveness?
ஆனால் மன்னிப்பதற்கு ஒரு கட்டளை, ஒரு நியமம் உண்டு.
Supposing you ask the Lord to come into your life to forgive your sin.
உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம் என்று சொன்னால்.
And you know we have all committed millions of sins.
நாம் எல்லாம் கோடிக்கணக்கான பாவங்களை செய்திருக்கிறோம்.
And he forgives us immediately.
அவர் உடனடியாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார்.
Not only he forgives us, he says I will not remember your past sin anymore.
பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல நம்முடைய பழைய பாவங்களை மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். நினைவு கூறுவதில்லை என்று சொல்கிறார்.
And that's a wonderful freedom.
அது ஒரு அருமையான ஒரு விடுதலை.
I don't have any fear of being condemned or being sent to hell one day.
இந்த பழைய பாவங்களின் நிமித்தமாக நான் நரகத்துக்குள் தள்ளப்படுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் எனக்கு இல்லை.
But Jesus told a story about this in Matthew chapter 18.
ஆனால் மத்தேயு 18 ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான கதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
You know, Peter came to him in verse 21 and said, how many times can I forgive my brother?
21வது வசனத்திலே பேதுரு ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான்.
Now most people,
என் சகோதரனிடத்திலே குற்றம் வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்?
Verse 21.
21ஆம் வசனம்.
Now most people in those days I've heard used to say you must forgive people 3 times.
அந்த நாட்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகர் சொல்வார்கள் 3 முறை யாரையாவது மன்னிக்கலாம் என்று சொல்லி.
So Peter thought he'd be a little more spiritual and he said, shall I forgive people 7 times?
பேதுரு அதை விட கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையிலே நன்றாக தேறினவனாக இருந்தனால் 7 முறை மன்னிப்பேன் என்று சொன்னார்.
And Jesus said no.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை.
70 times 7 verse 22.
22வது வசனம், 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் மட்டும்.
That means you keep on forgiving.
அப்படி என்றால் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
490 times.
490 தடவை.
That means meaning is that you never stop forgiving somebody.
ஆகவே யாரையாவது நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்வதை நிறுத்துவதில்லை.
I'll tell you when you can stop forgiving others.
நான் சொல்கிறேன், எப்பொழுது நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்ல.
When God stops forgiving you.
ஆண்டவர் எப்பொழுது நம்மை மன்னிப்பதை நிறுத்துகிறாரோ அப்பொழுது தானே.
And he never stops.
அவர் நிறுத்துவதே இல்லை.
So Jesus then told a parable.
அப்பொழுது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார்.
Now this is very important.
இது முக்கியமான ஒரு உவமை.
Because it applies probably to some of us sitting here.
ஏனென்றால் இங்கே உட்கார்ந்திருக்க ஒரு சிலருக்கு இது சரியான ஒரு உதாரணமாக இருக்கும்.
It says here about a king who wanted to settle accounts, verse 23, with his slave.
23வது வசனத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜாவுக்கு உபாயம் இருக்கிறது.
And there was a man who was brought to him who owed him about 10,000 talents.
அங்கே 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்.
Now that's a lot of money. That's like about 50 crores of rupees.
அந்த காசை இன்றைய மதிப்பிலே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு சமமாகும்.
Now imagine if you had a debt of 50 crores.
யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு 50 கோடி ரூபாய் கடன் இருக்கும் என்று சொன்னால்,
he didn't have money to repay.
அதை கொடுப்பதற்கு, திருப்பி கொடுப்பதற்கு பணம் இல்லை அவனிடத்தில்.
So the king said, okay, then you got to go to prison.
ஆனா ராஜா சொன்னான் அப்படி என்று சொன்னால் நீ சிறைக்கு செல்ல வேண்டும் என்று.
You got to go with your wife and children, verse 25, all of you, you got to be put into prison.
25வது வசனத்திலே அவருடைய பெண் ஜாதி பிள்ளைகளோடு கூட நீ அங்கே இருக்க வேண்டும் என்று
சொல்றார். He would lose his freedom.
அவனுடைய விடுதலை அவன் இழந்து விடுவான்.
But he said, please have mercy on me.
ஆனா அவன் சொன்னான் என் மேல் இரக்கம் காட்டும் என்று சொல்.
And it says in verse 27 that the king had tremendous compassion on that man.
27வது வசனம் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை மன்னித்து விட்டான்.
Set him free.
அவனை மன்னித்து விட்டான், விடுதலை ஆக்கினான்.
This is the first freedom we need to know.
இதுதான் நாம் அறிய வேண்டிய முதல் விடுதலை.
It says the king set him free.
அந்த ராஜா அவனை விடுதலை செய்தான்.
Free from the debt of 50 crores.
அந்த 50 கோடி ரூபாய் கடனில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தான்.
That is like 50 crores sins we have committed.
அது 50 கோடி பாவங்களுக்கு ஒப்பாகும்.
And the Lord sets us free and says, okay, you are forgiven.
அதேபோல் நம்முடைய ஆண்டவர் கூட அந்த 50 கோடி பாவங்களை நம்மை விடுதலை செய்து இனி நீ நன்றாக இரு.
He went out and met somebody. We read in verse 28.
28வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
Who owed him a small amount, maybe like 100 rupees.
அவனுக்கு ஒரு 100 வெள்ளி பணம் கொடுக்க வேண்டிய ஒருவனிடத்திலே அவன் கடன் விமன் கடன் வாங்கி இருந்தான்.
And he said, pay back what you owe me 100 rupees, return it.
அவனுடைய தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான்.
Imagine catching a fellow by the throat just for a small amount of money.
ஒரு சிறிய கடனுக்கு யாரையோ ஒருத்தர் தொண்டையை பிடிப்பது என்பது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம்.
That other servant asked him the said the same thing to him that he had told the king a few minutes earlier.
Inda uliyakaran anda rajavinadathile ketta adhe vendudhilai inda kadan pattavan ketkiran,
please forgive me,
ennai manniyum.
He said no.
Even adai sammadhiyamal illai endran.
And he put him into prison.
Avane kaavalile poduvithan.
And then other people heard this.
Idai mattravargal kettar.
And they went and told the king.
Avargal poi anda rajavinadathile sonnar.
You know what that man did whom you forgave 50 crores?
Neengal 50 kodi rupay anda kadanai vidudhalaiyaakkavan enna seidhan theriyuma?
He caught a fellow who owed him only 100 rupees and threw him in the prison.
Or 100 rupay kadan kodukka vendiyavanai kaduthai pidithu avanai kaavalile pottaan.
So the king called him back.
Aagave anda rajav avanai thirumba koopittaar.
And listen to this, verse 32.
32வது வசனம்.
I forgave you all that debt because you asked me.
நீ என்னை வேண்டிக் கொண்டபடி நான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன்.
I set you free.
நான் உன்னை விடுதலை செய்தேன்.
Shouldn't you also have set somebody free and mercy on that servant?
நான் இறங்கினது போல நீயும் உன் ஊழியக்காரனுக்கு அப்படி செய்திருக்க கூடாதா?
Now because you did not forgive that person?
நீ அவனுக்கு மன்னிப்பு செய்யவில்லாதனால்
the forgiveness I gave you, I'm taking it back.
உனக்கு கொடுத்த மன்னிப்பை நான் மறுபடி எடுத்து கொள்ளுகிறேன்.
I'm putting that debt on your head again.
மறுபடி அந்த 50 கோடி கடனை உன்னுடைய தலையின் மேல் சாத்துகிறேன்.
And I'm going to put you into the prison, lock you up.
உன்னை காவலிலே போட போகிறேன்.
And not only lock you up,
உன்னை காவலிலே போடுவது மட்டுமல்ல,
verse 34, I'm going to get the torturers to torture you in prison.
அங்கே உபாதிக்கிறவர்களிடத்திலே உன்னை ஒப்புக் கொடுப்பேன் என்கிறார்.
What is the meaning of this?
இதனுடைய அர்த்தம் என்ன?
That God may forgive you something.
ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மை மன்னிக்க கூடும்.
50 crores sins.
ஒருவேளை 50 கோடி பாவங்கள்.
And then one day he may tell you.
ஒரு நாளிலே அவர் சொல்லக்கூடும்.
I take back that forgiveness.
அந்த மன்னிப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன்.
And I put it back on your head again, all your sins.
மறுபடியும் எல்லா பாவங்களையும் உன்னுடைய தலையிலே சுமத்துகிறேன் என்றால்.
Now many of us have heard that God forgives our sins.
அநேகர் நாம் கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று.
But we don't hear much about God putting all those sins back upon us.
ஆனால் மறுபடியும் அந்த பாவங்களை நம்முடைய தலையிலே சுமத்துவதை நாம் வாசிப்பதில்லை.
I'll tell you, he does that.
ஆனால் நான் சொல்கிறேன் அவர் செய்கிறார்.
Verse 35.
35வது வசனம்.
So shall my heavenly Father do to you if you don't forgive your brother from your heart.
நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார்.
Very very important.
மிக மிக முக்கியமான காரியம்.
How many people did this man go and catch by the throat?
எத்தனை பேரை இவன் கழுத்தை பிடித்து தொண்டையை பிடித்து நெருக்கினான்?
One.
ஒரே மனிதனை தான்.
If there is one person anywhere on the earth whom you have not forgiven.
இந்த பூமியிலே உள்ள எந்த ஒரு மனுஷனையாவது நாம் மன்னிக்காமல் இருப்போம் என்று சொன்னால்,
I want to tell you that your heavenly Father will put all the sins you committed in your whole life back upon your head.
உங்கள் வாழ்க்கையில் செய்த அத்தனை பாவங்களை மறுபடியும் பிதாவானவர் உங்கள் மேல் சுமத்துவார்.
That's what Jesus said.
அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார்.
You don't hear much about that nowadays.
இந்த நாட்களிலே இதை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்படுவதில்லை.
There's so many things that Jesus taught which people don't preach today.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அநேக சொல்லிக் கொடுத்த காரியங்களே இன்றைக்கு நாம் பிரசங்கிக்க
And that is why so many of God's people are deceived.
ஆகவேதான் அநேக தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்.
Because preachers like to preach smooth things.
ஏனென்றால் பிரசங்கிமார்கள் மிக நல்ல ஆசீர்வாதமான பிரசங்கங்களை கொடுத்து
கொடுப்பார். These are all strong truths.
இதெல்லாம் மிக முக்கியமான ஆழமான சத்தியங்கள்.
Even in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் கூட
the children of Israel would tell the prophets don't preach hard things to us say smooth things to us
இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் சொல்வார்கள் இப்படி கடினமான காரியங்களை எங்கள் மத்தியிலே சொல்லாதீருங்கள்
and all the thousands of false prophets preach smooth things
அந்த கள்ள தீர்க்கதரிசிகளோ நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள்
but the true prophets always spoke the truth
ஆனால் உண்மையான தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் சத்தியத்தையே பிரசங்கித்தார்கள்
now I want to tell you the truth
இன்றைக்கு உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன்
if there is one human being anywhere in the world whom you have not forgiven for what they did to you
உலகத்திலே உங்களுக்கு ஏதோ செய்த தீமையை செய்த எந்த ஒரு நபருக்காக இந்த உலகத்திலே நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால்
all your 50 crore sins god will put back upon your head
நீங்கள் செய்த பழைய 50 கோடி பாவங்களை மறுபடியும் ஆண்டவர் மேல் சுமத்துவார்
not only that
மாத்திரமல்ல
it says in verse 34 you'll be handed over to the torturers
அது மாத்திரமல்ல உபத்திரிக்கிறவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவோம்
and those torturers are demons
அந்த உபாதிக்கிறவர்கள் சாசுகள்
can god allow his children to be tortured by demons
சாசுகளால் உபாதிக்கப்படுவதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அனுமதிப்பாரா
heaven and earth will pass away the word of jesus will not pass away
வானமும் பூமியும் ஒழிந்து போனால் அந்த வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று தேவன் சொல்கிறார்
listen to the word of jesus and don't listen to the false prophets
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேளுங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை தாசீனப்படுத்து
So shall my heavenly father do to you verse 35 if you don't forgive your brother from your heart
35லே நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார்
What does that mean
to be
handed over to the torturers
அதே உபாதிக்கிறவர்களுக்கே ஒப்பு கொடுக்க கூடிய அனுபவம்
I think it means you'll get sick
அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வியாதிகள் வரும்
Now there are many sicknesses we get because we live in a world which is cursed by God
தேவனால் சபிக்கப்பட்ட பூமியிலே நாம் வாழ்வது நிமித்தமாக பல வியாதிகள் நமக்கு வருகின்றன
Maybe 75-80% of sicknesses in the world are because of that
ஒருவேளை 75-80% இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் அப்படிப்பட்ட சாபத்து நிமித்தம்
I'm not saying all sicknesses that come to you are because you have not forgiven others
நான் சொல்லவில்லை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளும் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதனால் வந்தது என்று சொல்லி
But I think about 10 or 15% of sicknesses among believers are because they have not forgiven others
ஆனால் விசுவாசிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய 10-15% வியாதிகள் மற்றவர்களை மன்னிக்காத நிமித்தம் வரக்கூடிய
I'm absolutely sure that some sicknesses are because they have not forgiven someone.
நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஒரு சில வியாதிகள் மற்றவர்கள் நாம் மன்னிக்காத நிமித்தமாக நம்மை பாதிக்கும்.
God has said to the devil, okay, you can torture that son of mine because he doesn't forgive somebody.
அவன் மற்றவர்வனை மன்னிக்காத நிமித்தமாக அவனை நீ ஒப்பு கொடுத்து விடு என்று சொல்லி பிசாசு நடத்தின ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார்.
That chap suddenly gets asthma.
அவனுக்கு திடீரென்று சொல்லி ஆஸ்துமா வியாதி வந்து விடுகிறது
he gets arthritis
அல்லது அவனுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வியாதி வந்து விடுகிறது
he goes to doctors to get injections and tablets
அல்லது அவன் டாக்டர் இடத்துல மருத்துவர் இடத்துல செல்கிறான் இன்ஜெக்ஷன் போடுவதற்கோ அல்லது மாத்திரைகளை வாங்குவதற்கோ
he never get healed
அவனுக்கு அந்த வியாதியிலிருந்து குணமில்லை
he has just got to forgive somebody
அவன் யாரோ ஒருவரை மன்னிக்காமல் இருக்கிறான்
You ask yourself my brother sister.
அருமையான சகோதரி சகோதரி நீங்களே உங்களை கேட்டு பாருங்க.
Maybe you have some financial loss.
ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய பண நஷ்டம் உண்டோ?
That is also another form of torture.
அது இன்னொரு விதமான உபாதை.
I'm not saying all financial difficulties are that is.
நான் எல்லா பண கஷ்டங்களும் அப்படி என்று சொல்லவில்லை.
But some of it definitely is.
ஆனால் நிச்சயமாக ஒரு சில பண கஷ்டங்கள் அப்படி
தான். God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
He never tortures his children.
அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும்
God never gives bad gifts to his children.
தீமையான ஈவுகளை ஒருபோதும் தேவன் கொடுக்க மாட்டார் தம்முடைய
You being evil know how to give good gifts to your children. How much more will your heavenly father give only good gifts?
நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்த உங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது பரமபிதா இதை கொடுக்காமல் எப்படி இருப்பார் என்று சொல்லி வேதம்
Then where all these bad things come from?
இந்த தீமையான ஈவுகள் எங்கிருந்து வருகிறது?
Ask yourself
உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்க.
Is it possible you have not forgiven somebody?
ஒருவேளை நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா?
You say, but that person did some terrible evil to me.
நீங்கள் சொல்ல ஒருவேளை அந்த மனிதன் எனக்கு மிக கொடுமையான ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்ல.
It is only 100 rupees compared to the 50 crores you owe to God.
நீங்கள் ஆண்டவரிடத்திலே கடன்பட்ட அந்த 50 கோடியை காட்டிலும் அது 100 ரூபாய் தான்.
All the trouble your mother-in-law caused you is only 100 rupees compared to the 50 crores you owe to God.
உங்களுடைய மாமியார் உங்களுக்கு செய்த தொந்தரவு அந்த 100 ரூபாய்க்கு சமம் தான்.
Have you forgiven her?
அவர்களை நீங்கள் மன்னித்து விட்டீர்களா?
What a lot of trouble you give to your husband because your mother-in-law troubled you.
உங்களுடைய மாமியார் உங்களை துன்பப்படுத்தியத நிமித்தமாக நீங்கள் எவ்வளவு உங்கள் கணவரை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்?
What a lot of trouble you give to your wife because the father did not give some inheritance to his daughter.
உங்களுடைய மாமனார் சரியான சொத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி எவ்வளவாக உங்களுடைய மனைவியை நீங்கள் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்?
Are you a Christian or a heathen?
நீங்கள் ஒரு விசுவாசியா அல்லது ஒரு புறஜாதியா?
You keep all these things in your heart.
இப்படிப்பட்டதான கசப்பான காரியங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
I tell you in Jesus' name, all your sins will be on your head.
இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறுபடியும் உங்கள் மேல் சுமத்தப்படும்.
You can clap and sing and shout as much as you like, but you will not be forgiven.
நீங்கள் பரவசத்தோடு ஆரவாரித்து ஆர்ப்பரித்து கைதட்டலாம், ஆனால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
Now if you never heard that message before,
இந்த சத்தியத்தை நீங்கள் இதன் முன்பதாக கேள்விப்பட்டதில்லை என்று சொன்னால்,
you hear it today.
இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள்.
Let me show you Matthew chapter 6.
மத்தேயு 6 ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்.
I'm talking about freedom.
நான் விடுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Freedom from going to jail.
அந்த சிறையிருப்புக்கு செல்வதிலிருந்து விடுதலை பற்றி பேசுகிறேன்.
I don't mean these earthly jails.
இந்த உலக பிரகாரமான காவலை குறித்து
நான் பேசவில்லை. These earthly jails are nothing compared to the spiritual jails believers go into.
இந்த உலக பிரகாரமான காவல்கள் நம்முடைய ஆவிக்குரிய சிறையிருப்பை பார்க்கிலும் மிக சாதாரணமானவை.
Like this king put this man back into jail.
இந்த ராஜா எப்படி மறுபடியும் அவனை காவலிலே போட்டாரோ அதுபோல.
See, yesterday we were looking at the Lord's Prayer in Matthew chapter 6.
மத்தேயு 6 ஆம் அதிகாரத்திலே அந்த பரலோகத்தின் தேவனை குறித்த ஜெபத்தை நாம் பார்த்தோம்.
He taught us to pray our Father who art in heaven.
அவர் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும்.
And the number of requests he taught us to pray for.
பல காரியங்களை எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி.
And one of the things is this.
அதுல ஒன்று இப்படியாக இருக்கு.
Verse 12.
12வது வசனம் 6வது அதிகாரத்தில்.
Forgive us our debts in exactly the same way as we have forgiven other people who owe us something.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
It's not forgive us our sins.
அது எங்கள் கடன்களை மன்னியும் என்று இல்லை.
Forgive us our sins in exactly the same way we have forgiven others.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க எவ்வளவு மன்னிக்கிறோமோ அதே நிலையிலே எங்களுடைய பாவங்களை கடன்களை மன்னியும்.
How do you forgive others?
மற்றவர்களை எப்படி நாம் மன்னிக்க வேண்டும்?
Suppose you tell somebody.
ஒருவேளை நீங்கள் ஒருத்தர் சொல்றீங்க.
Okay, I'll forgive you but I'll never talk to you again.
ஒருவேளை அவர் கூப்பிட்டு வந்து உன்னை நான் மன்னிக்கிறேன், உன்ட நான் பேசவே மாட்டேன் என்று சொல்லுங்க.
And you're telling God, Lord, please forgive me exactly like.
நீங்க சொல்றீங்க ஆண்டவரே இதே போல என்னையும் மன்னியும் என்று சொல்லுங்க.
Lord, forgive me but never talk to me.
ஆண்டவரே நீ மன்னியும் ஆனால் இதுவரை என்னை பேசாதீர்கள் என்று.
Is that, have you prayed that prayer? Forgive us exactly like we forgive others.
இப்படி இந்த ஜெபத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறீர்களா?
I'm sure all of you like me have asked God many times to forgive us our sins.
என்னை போல अनेகர் நீங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்டீர்கள்.
I want to encourage you to pray that prayer properly from today on.
இன்றையிலிருந்து இந்த ஜெபத்தை சரியான நிலையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துங்கள்.
When you go to, we all sin many times.
நாம் எல்லாரும் அநேக நேரங்களிலே பாவம் செய்கிறோம்.
As long as we live in this world, we'll never be completely free from sin.
இந்த உலகத்திலே நாம் வாழும் கடைசி நாள் வரை பாவத்திலிருந்து பூரண விடுதலை அடைய
முடியாது. Even when we get victory over sin, we still occasionally slip and fall.
நாம் பூரண விடுதலை பெற்றது போல இருந்தாலும் கூட அவ்வப்போது பாவத்திலே விழுந்து விடுகிறோம்.
To get victory over sin is like a child learning to walk.
அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அல்லது ஜெயம் கொள்ளக்கூடிய அனுபவம் என்பது ஒரு குழந்தை நடை பழகும் அனுபவம்.
In the beginning a child is falling for nearly 1 year.
ஒரு குழந்தையானது நடை பழகும் போது அது விழுந்து எழுந்து ஒரு வருடம் கஷ்டப்பட்டு நடக்கிறது.
After 1 year it begins to walk slowly.
ஒரு வருடம் கழித்து அது மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறது.
By the time it's 2 years old it's steady on its feet.
ரெண்டு வருடங்கள் கழித்ததன் பின்பதாக அது நிலையாக நடக்க ஆரம்பிக்கும்.
You can never say that child will never fall again.
ஆனால் நாம் சொல்ல முடியாது, நிச்சயமாக அது விழவே விடாது என்று சொல்லு.
Even you and I can fall even today.
இப்பொழுதும் கூட நீங்களும் நானும் விழுந்து விட சாத்தியக்கூறுகள் உண்டு.
But we have learned how to walk.
ஆனால் நடை பழகி விட்டோம்.
That's the meaning of victory over sin.
அதுதான் பாவத்தை மேற்கொள்ள.
I have learned to overcome sin.
நான் பாவத்தை மேற்கொள்ள கற்றுக்கொண்டு விட்டேன்.
I may trip and fall just like in my earthly walk also I can trip and fall.
ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நடக்கும் போது நான் விழுவது போல பாவத்திலும் அவ்வப்போது விழக்கூடும்.
So none of us can say I will never fall.
ஆனால் யாரும் நாம் சொல்ல முடியாது நான் விழவே மாட்டேன்
என்று. I think if you are very faithful and careful the fall will be very rare.
நான் உண்மையாகவும் மிக கவனமாகவும் இருந்தாலும் கூட அந்த விழுதல் இருக்கத்தான் செய்யும்.
But we always need forgiveness.
ஆனால் எந்த நிலையிலும் நமக்கு பாவம் மன்னிப்பு
தேவை. So many times we have made this mistake.
அநேக நேரங்களே இந்த தவறை நாம் செய்து
விட்டோம். Lord I've sinned please forgive me.
ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும்.
You must not pray like that.
அப்படி நீங்கள் ஜெபிக்க கூடாது.
From now on you must pray like this.
நீங்கள் இன்றிலிருந்து இப்படி ஜெபிக்க வேண்டும்.
I've sinned Lord.
ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன்.
Please forgive me exactly like I have forgiven others.
நான் மற்றவர்களை எப்படி மன்னித்திருக்கிறேனோ அதே போல் என் பாவங்களை நீர் மன்னியும்.
That's how you must ask for forgiveness from today onward.
அப்படி தான் நீங்கள் இன்றிலிருந்து பாவம் மன்னிப்பை கேட்க
வேண்டும். Why do I say that?
எதற்காக அப்படி சொல்லுகிறேன்?
Because Jesus taught us to pray like that.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்
கொடுத்தார். Taught us to pray forgive us our sins.
அவர் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கற்றுக்
கொடுக்கிறார். He taught us to pray forgive us as we forgive others.
மற்றவர்களை மன்னிப்பதை போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்.
You know we because we don't read the bible carefully and slowly we miss all these things.
வேதத்தை கவனமாகவும் தெளிவாகவும் மெதுவாகவும் நாம் வாசிக்காத நிமித்தம் இதெல்லாம் விட்டு விடுகிறோம்.
I'm not teaching you something new.
உங்களுக்கு புதிதாக எதையும் நான் கற்றுக் கொடுக்கவில்லை.
You have prayed this prayer numerous times.
இந்த ஜெபத்தை எத்தனையோ முறைகள் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்.
You prayed it like a ritual.
ஆனால் நீங்கள் ஒரு சடங்காசாரத்தை போல ஜெபித்திருக்கிறீர்கள்.
That's why you remain in bondage.
ஆகவேதான் இன்றைக்கும் நீங்கள் கட்டுகளுக்குள் அடிமைப்படுத்திக்
கொண்டிருக்கிறீர்கள். How many of you will pray like this?
எத்தனை பேர் இந்த ஜெபத்தை இப்படி ஜெபிப்பீர்கள்?
Lord I'm sorry I slipped up and fell today.
ஆண்டவரே நான் இன்றைக்கு பாவத்திலே விழுந்து விட்டேன்.
Please forgive me exactly like I have forgiven my mother-in-law.
என்னுடைய மாமியாரை நான் எப்படி மன்னித்திருக்கிறேனோ அதே போல் என்னை மன்னியும் ஆண்டவர்.
You pray like that from now on.
இன்றையிலிருந்து அப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Lord forgive me exactly like I have forgiven my wicked boss in the office who has troubled me so much.
அலுவலகத்திலே என்னை கொடுமை செய்யும் கொடூரமான என்னுடைய அதிகாரியே நான் மன்னித்தது போல என்னுடைய பாவங்களை மன்னி.
Lord please forgive me exactly like I forgave that relative of mine who cheated me of my property.
ஆண்டவரே என்னுடைய சொத்தை ஏமாற்றி வாங்கிக் கொண்ட அந்த உறவினரை நான் எப்படி மன்னித்தேனோ அதே போல் என்னுடைய பாவங்களை மன்னியும்.
Dear brother sister your Christian life will be radically changed if you start doing that.
இந்த ஜெபத்தை நீங்கள் இப்படியாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும்.
The torturers will not be able to trouble you anymore.
அந்த உபத்திரவப்படுத்துகிறவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்த முடியாது.
Satan will not be able to hold you down.
பிசாசானவன் உங்களை அடித்த முடியாது.
I often think that you know the bible says that we have to be flying like the eagle in the sky.
அநேக நேரங்களில் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கழுகுகளை போல இறக்கைகளை அடித்து நாம் பறக்க வேண்டும் என்று சொல்லி.
See Isaiah 40 and verse 31.
ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம்.
It says they will mount up with wings like eagles in the middle of Isaiah 40 verse 31.
அவர்கள் கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
This is God's will for you and me.
உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய சித்தம் இதுதான்.
We are not to be earthbound creatures. We are to be like the eagles flying in the sky.
நாம் இந்த பூமியிலே அலைக்கழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜந்துக்களைப் போல் அல்லாதபடிக்கு கடுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறக்க
வேண்டியவர்கள். Spiritually we are not to be
ஆவிக்குரிய நிலையிலும் கூட.
We are not to be crawling around, we got to be flying.
நாம் ஆவிக்குரிய நிலையிலும் கூட பறக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும்.
But when I look at many believers,
ஆனால் அநேக விசுவாசிகளை நான் பார்க்கும்போது,
I see them like this eagle whose legs are chained to the ground.
இந்த கழுகு கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட கழுகுகளைப் போல பூமியிலே இருந்து கொண்டிருக்கின்றன.
And all that clapping and singing and shouting is only like that eagle flapping its wings.
அந்த தரையிலே இருந்து கொண்டு தன்னுடைய செட்டைகளை அடிக்கக்கூடிய ஒரு கழுகைப் போல இவர்கள் கைதட்டி ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Because they still can't fly.
ஏனென்றால் அவர்களால் பறக்க முடியவில்லை பூமியிலே இருக்க.
They are not free.
அவர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை.
They are bound.
அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
The torturers are holding them.
அவர்களை உபத்திரவப்படுத்துவர்கள் இன்றைக்கும் உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
Why are they holding them?
ஏன் அவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்?
Because God has permitted them to hold that.
தேவன் அந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார்.
And why has God permitted the torturers to hold on one of his children?
எதற்காக உபத்திரவப்படுத்துவர்களை தேவன் தம்முடைய பிள்ளையை உபத்திரவப்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறார்?
Because that person won't forgive one other person.
ஏனென்றால் இன்னும் ஒருவரை அந்த மனிதர் மன்னிக்காதது நிமித்தமாக.
I'll tell you a true story.
ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன்.
About 30 years ago.
30 வருடங்களுக்கு முன்பதாக.
There was a very famous servant of the Lord in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே ஒரு அருமையான தேவ ஊழியர் ஒருவர் உண்டு.
Very well known musician.
அவர் நன்றாக இசையமைக்க கூடியவர்.
He came to our church in Bangalore.
பெங்களூர்லே எங்களுடைய சபைக்கு வந்தார்.
And he said, Brother Zach, I've read your messages and I want to come to your meetings.
அவர் சொன்னார், சகோதரன் ஜாக், நான் உங்களுடைய பிரசங்களை கேட்டிருக்கிறேன், உங்களுடைய மீட்டிங்க்கு வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன்.
And he lived in Chennai, but he would come very frequently to Bangalore.
அவர் சென்னையிலே வசித்து வந்தார், ஆனால் அடிக்கடி பெங்களூருக்கு வருவார்.
And he heard what I'm preaching today.
இன்றைக்கு நான் பிரசங்கிக்கும் அதே காரியத்தை அவர் கேட்டார்.
That if you don't forgive others, God won't forgive you.
நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் தேவனும் கூட உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னார்.
And he had already served the Lord for 20 years.
20 வருடங்களாக 20 வருடங்களாக மிகச் சிறப்பாக ஆண்டவருக்கு சேவை செய்தவர்.
And then a couple of years later he became sick and he was going to die.
ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அவர் மிக வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார்.
From the hospital bed he sent a message to me and I went to Chennai to see him.
மரணப்படுக்கையிலிருந்து எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் பெங்களூர்ல சென்னைக்கு சென்று அவரை பார்க்க போனேன்.
And he told me a story.
அப்பொழுது ஒரு சம்பவத்தை ஒரு கதையை சொன்னார்.
He said, Brother Zach, I had so many bitter experiences in 20 years of serving the Lord.
20 வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கும் எனக்கு பல கசப்பான அனுபவங்கள் உண்டு.
So many pastors told so many lies about me.
பல போதகர்கள் என்னை குறித்து பல பொய்களை சொல்லி இருக்கிறார்.
Spread all types of false stories about me.
பலவிதமான தேவையற்ற கதைகளை என்னை குறித்து கட்டுக்கதைகளாக சொல்லி இருக்கிறார்கள்.
I was so bitter and angry towards all those people.
இந்த போதகர்களை குறித்து நான் மிகவும் கசப்பும் கோபமும் கொண்டிருந்தேன்.
Could not forgive them for what they did.
அவர்கள் எனக்கு செய்த காரியத்தை குறித்து நான் மன்னிக்கவே முடியவில்லை.
But for 20 years I thought I was all right.
நான் நினைத்தேன் 20 வருடங்களாக சரியா தான் இருக்கிறேன்.
Until I came to your meeting.
ஆனால் உங்களுடைய மீட்டிங்க்கு வருவது வரை.
Just 2 years ago.
2 வருடங்களுக்கு முன்பதாக.
And I heard for the first time in my life.
முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்ட காரியம்.
That if you don't forgive others, your heavenly father will not forgive you.
மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பரலோகத்தின் உங்கள் தேவனும் கூட உங்களை மன்னிக்க மாட்டார்.
So I never heard that message.
நான் இந்த செய்தி இதுவரை கேட்டது.
But I heard it that day.
அன்றைக்கு அந்த செய்தியை கேட்டேன்.
And I decided to obey.
அப்பொழுது நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானித்தேன்.
And I forgave every single one of those people who harmed me.
எனக்கு தீமை செய்த ஒவ்வொரு மனிதரையும் மனப்பூர்வமாக நான் மன்னித்தேன்.
And now I know I'm going to die in a few days.
இன்னும் ஒரு சில நாட்களே நான் மரிக்க போகிறேன்.
He said, I want you to know, Brother Zach, I'm ready to meet my Savior now.
நான் நிச்சயத்தோடு சொல்கிறேன், அருமையான சகோதரனே, என்னுடைய மீட்பரை இரட்சகரை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன்.
And in a couple of days he died.
ஒரு சில நாட்களே மரித்தும்
போல. He was only about 52 years old.
ஒரு 52 வயது தான் அவருக்கு.
I think, why did God bring him to our church 2 years before that?
அவர் மரிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பதாக ஏன் ஆண்டவர் அவரை எங்களுடைய சபைக்கு கொண்டு வரவே?
Because God saw he was a sincere servant of God.
ஏனென்றால் தேவன் அவரிடத்தில் பார்த்தார் அவர் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன்.
And there was one message he needed to hear.
அவர் மரிப்பதற்கு முன்பு ஒரு முக்கியமான செய்தியை அவர் கேட்டே ஆக வேண்டும்.
That's why he brought him.
ஆகவே தான் அவரை கொண்டு
வந்தார். God loved him.
ஆண்டவர் அவரை நேசித்தார்.
God knew his time on earth is going to be over in a few days.
ஒரு சில நாட்கள் வருடங்களிலே அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி தேவன் அறிந்திருந்தார்.
And he brought him to hear the message.
இந்த முக்கியமான செய்தியை கேட்கும் வண்ணமாக ஆண்டவர் அவரை அழைத்து வந்தார்.
You know, I'm so thankful that I preached that message boldly 30 years ago.
30 வருடங்களுக்கு முன்பதாக தைரியமாக அந்த பிரசங்கத்தை நான் செய்ததற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
I believe that I will meet many people in heaven who would not have been there if they had not heard that message.
அந்த செய்தியை ஒருவேளை கேட்டிராவிட்டால் பரலோகத்துக்கு நான் செல்லும்போது அநேக மக்களை நான் அங்கே காண முடியாது.
This brother told me.
இந்த சகோதரர் என்னிடம் சொன்னார்.
From his deathbed.
அந்த மரணப்படுக்கை.
I would have definitely gone to hell.
அவர் சொன்னார், நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு.
Even after 20 years of serving the Lord.
20 வருடங்கள் ஊழியங்கள் செய்ததன் பின்பதாக கூட செல்லாமல் இருக்கக்கூடும்.
This is a serious thing, brothers and sisters.
மிக முக்கியமான ஒரு காரியம் சகோதரனே.
Among so many of God's people, they haven't forgiven somebody.
தேவனுடைய ஜனங்கள் அநேகர் மற்றவர்களை மன்னிக்காமல் இன்றைக்கும் இருக்கிறார்.
And that's why they don't have faith also.
ஆகவேதான் அவர்களுக்கு விசுவாசமும் இல்லாம
போய். That's why some problems never go away from in front of them.
ஆகவேதான் அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மாறுவதே இல்லை.
Why do problems come in front of us like mountains sometimes?
ஏன் மலைகளை போல ஒரு சில நேரங்களிலே பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வருகின்றன?
It's not God's will.
அது தேவனுடைய சித்தமா?
God wants you to speak to that mountain in Jesus name and say get out of the way.
இயேசுவானவர் நாமத்திலே அந்த மலைகளை விலகி போ என்று சொல்லுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
Let me show you Matthew chapter 11.
மத்தேயு 14வது அதிகாரத்திலே அது உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்.
Jesus said to his disciples in verse 22.
22வது வசனத்திலே சீஷர்களுக்கு இயேசுவானவர் இப்படி சொன்னார்.
You know in the previous verse we read about the fig tree which Jesus had cursed in verse 20 and 21.
20லே 20 21லே அந்த அத்திமரத்தை சபித்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்.
Some people ask why did Jesus curse the fig tree?
எதற்காக அத்திமரத்தை அவர் அப்படியாக சபிக்க வேண்டும்?
He knew that is not the season for the fruit. So why did he curse it when there was no fruit?
அது அப்பொழுது கனி கொடுக்கும் காலம், அதற்கு பருவம் இல்லை என்று அறிந்திருந்தும் ஏன் அதை சபித்தார்?
It was to teach his disciples faith.
அவருடைய சீஷர்களுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி.
You see that? Verse 21 Peter said, Lord, this Rabbi, this fig tree which you cursed is withered.
ரபியே, நீர் அந்த சபித்த அந்த அத்திமரமானது பட்டு போய் விட்டது என்று சொல்லி பேதுரு.
And Jesus said, have faith in God.
அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நீ தேவன்
மேல். That's what I wanted to teach you through this withering of the fig tree.
இந்த அத்திமரம் பட்டு போகும் அனுபவத்திலே அதை தான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்.
It is not without a reason that I cursed this fig tree.
ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த அத்திமரத்தை நான் சபிக்கவில்லை.
He had cursed it earlier. And then afterwards only it withered up.
அதை முன்பு சபித்திருந்தார், ஆனால் அது பட்டு போனது பின்பு.
So sometimes when we trust God for something you don't see the answer immediately.
ஒருவேளை சில சமயங்களிலே ஆண்டவரே நாம் அதிகமாக விசுவாசித்து உடனடியாக நமக்கு பதில் கிடைப்பதில்லை.
They heard him curse the fig tree.
அவர் முதலாவது அந்த அத்திமரத்தை சபிப்பதை கேட்டார்கள்.
And then they came back later to Jerusalem.
அவர்கள் அதன் பின்பு எருசலேமுக்கு வந்தார்கள்.
One or two days later.
இரண்டு மூன்று ஒரு இரண்டு வர நாட்களுக்கு.
And they saw it's gone.
அதன் பின்பு பார்க்கும்போது பட்டு போயிருந்தது.
And they said, oh Lord, this fig tree is withered.
ஆண்டவரே, இந்த அத்திமரம் பட்டு போய் விட்டது.
The Lord said, have faith in God.
ஆண்டவர் சொன்னார், தேவன் மேல் விசுவாசம்.
That's a lesson I want to teach you from here.
இந்த பாடத்தை தான் உங்களுக்கு நான்
கற்றுக்கொடுக்க. And then he said,
அப்புறம் சொன்னார்,
not only a fig tree.
அத்திமரம் மாத்திரமல்ல.
Verse 23.
23வது வசனம்.
If there's a mountain in your way. Mark chapter 11 and verse 23. Mark 11 Let's look at verse
21.
The fig tree which you cursed is withered.
பேதுரு நினைவு கூர்ந்து, ரபி, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று
என்றார். Verse 22 he said, have faith in God.
22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்திலே
விசுவாசமுள்ளவர்களாய் இரு. 23. If you say to this mountain, be taken up and be cast into the sea.
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று
சொல்லி. And you don't doubt in your heart.
தான் சொன்னபடியே நடக்கும் என்று.
But you believe it will happen, it will be granted.
விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
Now you know he's not talking about some physical mountain.
அவர் ஏதோ அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய மலையை குறித்து சொல்லவில்லை.
I'm not going to go up to Mount Everest and say be cast into the sea.
அந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலையை பார்த்து போய் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று நான் சொல்ல போவதில்லை.
Jesus said the words I speak to you are spirit and life.
ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பேசும் வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது.
He's talking about when you're seeking to go in God's will there's a big obstruction.
தேவனுடைய சித்தத்தின்படி வழிநடக்கும் போது ஒரு பெரிய தடை நமக்கு முன்பாக வருகிறது.
That happens many times.
அநேக நேரங்களில் அப்படி நடக்கிறது.
What are you supposed to do?
என்ன செய்ய வேண்டும் அந்த
சூழ்நிலை? This mountain has come so I better go back.
ஐயோ, இந்த தடை எனக்கு முன்பதாக வந்து விட்டது, நான் பின்னாக போகிறேன்.
Not at all.
இல்லை.
You know when I was 24 years old God called me to leave my job in the navy to serve him.
24 வயது நான் இருக்கும்போது நான் நேவியிலே பணி செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை அழைத்தார்.
So I immediately put in my resignation.
நான் உடனடியாக என்னுடைய வேலையை ராஜினாமா செய்தேன்.
And I wrote Jesus Christ has called me for his work I have to leave the navy.
நான் எழுதினேன், இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய வேலையை செய்வதற்கு அழைக்கிறார், ஆகவே நான் ராஜினாமா செய்கிறேன்.
I think somebody in naval headquarters laughed at that and sent it back saying it's all rubbish.
அந்த நேவி அதிகாரி அதை பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு இதெல்லாம் குப்பை என்று சொல்லி மறுபடி திருப்பி அனுப்பிவிட்டார்.
We can't release you.
என்னை நாங்கள் விடுதலை செய்ய முடியாது, அனுப்ப முடியாது.
I said, Lord, what is this? I thought you called me. You got all authority in heaven and earth. How can these people stop?
And said, Andore, vanathilum bhoomiyilum umukku sagala adhigaram irukkirathu. Neer alaithirukkireer. Idu enna thadai endru solli.
And the Lord said to me,
Andore endru sonnar.
What did Moses do when Pharaoh said, I will not let you go?
Parvon, Israel janangal edathile naan ungalai vidamaten endru sollumbodhu devan enna sonnar?
He didn't get discouraged and go away.
Udanadiyaga avan sorndu poi pogavillai.
He went back and said, no, you got to let me go.
மறுபடியும் போய் பார்வோனிடத்தில் சொன்னான் எங்களை விட வேண்டும் என்று.
Then I got my answer.
எனக்கு அந்த பதில் கிடைத்தது.
There was a mountain in my way.
என்னுடைய வழியிலே ஒரு மலை இருந்தது.
And it doesn't mean I go back.
நான் திரும்பி போக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல.
Put in my resignation again.
மறுபடியும் என்னுடைய ராஜினாமாவை என்ன கடிதம்.
Again they said, no, you can't go.
மறுபடியும் சொன்னார்கள் நீ போக முடியாது என்று.
I put in my resignation a third time.
மறுபடியும் மூன்றாவது முறையாக போட்டேன்.
And after 2 years they said you can go.
ரெண்டு வருடம் கழித்து நீ போகலாம் என்று சொன்னார்.
I said, Lord, I believe that all authority in heaven and earth is given to you.
நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே சகல அதிகாரம் பூமியிலும் வானத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So this is what he wants us to do.
இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்.
Sometimes you see an obstacle in your way.
உங்களுடைய வழியிலே ஒரு தடையை நீங்கள் எதிர்நோக்க கூடும்.
Don't say, oh, that's not the will of God. God doesn't want me to go this way. I better go back.
ஓ இது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் இப்படி செல்ல வேண்டாம். வேறு வழியிலே செல்ல வேண்டும்.
I mean, if you are just living to make money, then God may be turning you back. Sure.
ஒருவேளை நீங்கள் பணம் செய்வதுதான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தால் தேவன் உங்களை திருப்பி அனுப்புவதிலே ஆயத்தமாக இருப்பார்.
We read of a preacher in the Old Testament called Balaam.
பேலியாமை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம்.
God tried to stop him with an angel in the way.
ஆண்டவர் தேவதூதனை வைத்து அவன் வழியை தடை செய்து போட்டார்.
Trying to push him back.
மறுபடியும் அவனை தள்ளி பார்க்கிறார்.
Even his donkey could understand that.
கழுதையால் கூட புரிந்து கொள்ள முடிந்தது பேலியாமால் புரிந்து
கொள்ள முடியும். That's because he was going after money.
ஏனென்றால் அவன் பணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான்.
But when you're seeking to do the will of God,
ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்ய,
when you're seeking to glorify God in your life,
நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த யோசிக்கும்,
and then you find an obstacle,
அப்பொழுது ஒரு தடை வரும்போது,
then you don't turn back.
நிச்சயமாக நாம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை.
Say, Lord, there's some obstacle here for me to do your will.
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு தடை வந்திருக்கிறது.
It's a human obstacle.
அது ஒரு மனிதனால்
வரக்கூடிய தடை. Maybe the devil has put that.
அல்லது பிசாசு போட்டிருக்கும் தடையாக இருக்கு.
I want to get rid of it. I'm going to remove this mountain in Jesus' name.
இயேசுவின் நாமத்திலே இந்த மலையை நான் அகற்ற போகிறேன்.
So he said in verse 24.
24வது வசனம்,
whatever you pray, ask, believe that you receive it and you'll get it.
ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்.
But one more thing Jesus said.
இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார்.
That mountain will not move if you don't forgive other people.
ஆனால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மலை ஒரு அணு கூட அசையாது.
Because then you won't have faith.
ஏனென்றால் உங்களுக்கு அப்படி விசுவாசம் இருக்காது.
Do you know that Jesus said that one reason why some believers don't have faith is because they don't forgive others?
மற்றவர்களை மன்னிக்காத நிமித்தமாக அநேகருக்கு விசுவாசம் இல்லாமல் இருப்பதே இயேசு கிறிஸ்துவானவர் சுட்டிக்காட்டினார்.
He said, when you have faith, you pray and believe, you'll receive it. Verse 24.
24-லே விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று போட்டிருக்கு.
Then he said in verse 25.
25-லே,
but when you stand praying, first of all, forgive.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரிலும் உங்களுக்கு யாதொரு குறை.
Listen to this. If you have anything against anyone, forgive.
ஒருவன் பேரிலும் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அவனை மன்னிக்கும்படி.
One single thing against one single person in the world.
ஒரு மனிதனை குறித்து ஒரு சிறிய காரியம் இந்த உலகத்தில்.
One thing.
ஒரு காரியம்.
You don't forgive.
அதை மன்னிக்கவில்லை என்றால்.
Then your heavenly father will not forgive you.
பரலோக தகப்பனும் உங்களுக்கு மன்னிக்க.
Forgive him.
அவனை மன்னியுங்கள்.
Then speak to the mountain in faith.
அதன் பின்பதாக மலையின் இடத்திலே விசுவாசத்தோடு அகன்று போ என்று சொல்லும்போது,
you find some obstacle in front of you today?
இன்றைக்கு உங்கள் முன்பதாக தடைகளை பார்க்கிறீர்களா?
Is there something God wants you to have but you can't have it because there's a big obstacle?
தேவன் ஏதோ உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தும் அது தடையாக நிற்கிறதா?
Have you tried to speak to it in Jesus' name?
இயேசுவின் நாமத்திலே அதன் இடத்திலே பேசுவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீர்களா?
You say, brother, I don't have faith.
சகோதரி, நீங்கள் சொல்லலாம் எனக்கு விசுவாசம் இல்லை என்று.
Okay, maybe you haven't forgiven somebody.
ஒருவேளை நீங்கள் யாரையோ மன்னிக்காமல் இருக்கலாம்.
If you don't forgive, you won't have faith.
நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இருக்காது.
You know, out of all the requests in the Lord's Prayer,
அந்த ஆண்டவருடைய அந்த ஜெபத்தை குறித்து பார்க்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களிலும்,
turn back to Matthew 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புவோம்.
There were 6 requests in the Lord's Prayer.
அங்கே 6 விண்ணப்பங்கள் வைக்கப்படுகின்றன.
In verse 9 to 13.
9-ல் இருந்து 13 வரை.
Out of all those 6 requests,
அந்த 6 விண்ணப்பங்களிலே
Jesus picked out one and repeated it.
அதிலே ஒரு விண்ணப்பத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்து மறுபடி அதை சொன்னார்.
Verse 14 and 15.
14 15.
If you forgive men, your heavenly Father will forgive you.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு
You don't forgive men, your heavenly Father will not forgive you.
ஆனால் நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார்.
Notice he doesn't say God won't forgive you.
அவர் சொல்லவில்லை தேவன் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று சொல்லவில்லை.
Your heavenly Father will not forgive you.
உங்களுடைய பிதா பரலோகத்தின் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியார்.
If God is your heavenly Father already, then what are you?
உங்களுடைய தேவன் உங்களுக்கு பரலோக தகப்பன் என்றால் நீங்கள் யார்?
You're a child of God.
நீங்கள் தேவனுடைய பிள்ளை.
This is not written for unbelievers.
இது அவிசுவாசிகளுக்கு எழுதப்படவில்லை.
You can't talk to an unbeliever and say your heavenly Father.
இது அவிசுவாசியினிடத்திலே உன்னுடைய பரலோகத்தின் பிதா என்று சொல்ல முடியாது.
Then you have to say your God.
உங்களுடைய தேவன் என்று சொல்வீர்கள்.
You can only tell believers your heavenly Father.
விசுவாசிகளிடத்திலே மாத்திரமே உங்கள் பரலோகத்தின் பிதா என்று உரிமையோடு சொல்ல
முடியும். And he says your heavenly Father, he are already a child of God, but God will not forgive you.
நீங்கள் பரலோகத்தின் பிதா என்று சொன்னாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களை மன்னிக்க
மாட்டார். And if God doesn't forgive you some sin,
உங்களுடைய பாவத்திலிருந்து தேவன் உங்களை மன்னிக்கவில்லை என்று
சொன்னால் And you die like that,
அதே போல் நீங்கள் மரித்தீர்கள் என்று சொன்னால்
How can you go to heaven?
எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும்?
Supposing you haven't forgiven somebody.
ஒருவேளை யாரையோ நீங்கள் மன்னிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
One person.
ஒரே ஒரு மனிதர்.
You have not forgiven. Maybe your mother-in-law or boss or someone.
ஒருவேளை உங்களை அதிகாரி அல்லது மாமியார் யாரோ ஒரு
Or somebody who cheated you.
அல்லது உங்களை ஏமாற்றி யாரோ ஒரு
And you kept it unforgiveness in your heart.
அந்த மன்னிக்காத காரியத்தை கடைசி வரை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கு.
And maybe you cross the road and you have an accident and you die.
ஒருவேளை நீங்கள் ரோடை கடக்கும் போது ஒரு விபத்துக்குள்ளாகி நீங்கள் மரித்து விடுகிறீர்கள்.
Where will you go?
எங்கே போவீர்கள்?
I'm absolutely sure you'll go to hell.
நான் நிச்சயமாக நிச்சயிக்கிறேன் நீங்கள்
You'll go to hell.
பாவம் நரகத்துக்கு செல்வீர்கள்.
Otherwise you have to say that Jesus is a liar.
அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து பொய்யர் என்று சொல்.
Now that may be a very strong message.
அது மிக கடினமான ஒரு செய்தியாக இருக்கும்.
Heaven and earth will pass away, these words of Jesus will not pass away.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது.
This is I don't preach these messages to become popular.
இது நான் ஏதோ பெரிய மனிதனாக வேண்டும் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பிரசங்களை செய்வதில்லை.
Never been interested in being a popular preacher.
நான் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த பிரசங்களை செய்வதில்லை.
My calling is to save people from hell.
நரகத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதே என்னுடைய அழைப்பு.
To speak the truth.
சத்தியத்தை நான் பேச வேண்டும்.
What did you think of a doctor who doesn't tell you the true condition of your body?
உங்களுடைய சரீரத்தினுடைய உண்மை நிலையை சொல்லாத அந்த டாக்டரே நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்?
He sees a cancer in the scan and he doesn't tell you you got a cancer.
ஸ்கேனிலே உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது அவர் கண்டு உங்களிடத்தில் சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
That would be a useless doctor.
அவர் சரியான உதவாக்கரை டாக்டர் என்று சொல்வீர்கள்.
A lot of preachers today are like that.
இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் அப்படித்தான்
இருக்கிறார்கள். They don't love you enough to tell you the truth.
உங்களிடத்தில் அவ்வளவாக அவர்களுக்கு அன்பில்லாத நிமித்தமாக சத்தியத்தை சொல்வதில்லை.
Don't glory that God is your father.
நீங்கள் தேவன் என்னுடைய பிதா என்று சொல்லி சும்மா மகிமைப்படுவதிலே அர்த்தமில்லை.
If you don't forgive others, Jesus said, your heavenly Father will not forgive you.
மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னார். உங்களுடைய பரலோக பிதா உங்கள் பாவங்களை மன்னிக்க
மாட்டார். You cannot go to heaven with your sins not forgiven.
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் பரலோகத்துக்கு செல்லவே
முடியாது. Remember that story again.
அந்த கதையை நீங்கள் மறுபடியும் நினைவு கூறுங்கள்.
One person, that man did not forgive, all his sins were put back upon him by the king.
ஒரு மனிதனை மட்டும் அவன் மன்னிக்கவில்லை, அந்த ராஜா மறுபடியும் எல்லா பாவங்களையும் கடன்களையும் அவன் மேல் சுமத்தினார்.
You want to enter total freedom like the eagle flying in the air?
அந்த கழுகை போல பூரண விடுதலையோடு இறக்கைகளை அடித்து பறக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீர்களா?
Decide today.
இன்றைக்கு நிச்சயங்கள்.
That from today onwards you will forgive everybody immediately.
இன்றையிலிருந்து இந்த நொடிப்பொழுது ஒவ்வொருவரையும் மன்னிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க.
I tell you, I live like that. I live like that for years now.
நான் பல வருடங்களாக அந்த தீர்மானத்தின்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன்.
Don't think nobody harms me. As a servant of God, a lot of people try to harm me.
ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக நான் இருக்கும்போது பலர் எனக்கு தீமைகளை செய்ய எத்தனை பார்.
God is my witness. I will not hate any of them.
தேவன் தான் எனக்கு சாட்சி, நான் ஒருவரை
I will love all my enemies.
என்னுடைய விரோதிகள் எல்லாரையும் நான் நேசிப்பேன்.
Bless all those who curse me.
என்னை சபிப்பவர்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன்.
I will do good to all those who hate me.
என்னை தீமை செய்கிற, என்னை வெறுக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகளே செய்வேன்.
And I'll forgive everyone who harms me.
எனக்கு தீமைகளை செய்யும் ஒவ்வொருவரை நான் மன்னிப்பேன்.
Because I want to follow in Jesus' footsteps.
என்றால் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, பாதச்சுவடுகளை நான்
even
பணிய விரும்புகிறேன்.
When he was crucified, said, "Father, forgive them. They don't know what they're doing."
அவர் அந்த சிலுவையிலே கோரமாக அடிக்கப்படும்போது கூட அவர் சொன்னார், "பிதாவே, இவர்களை மன்னியும். செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள்."
I hope you will take my words seriously.
இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி நான்
விசுவாசிக்கிறேன். I can guarantee your life will change.
வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று சொல்லி நான் உறுதியளிக்கிறேன்.
One simple action.
ஒரே ஒரு சின்ன காரியம்.
And now you must preserve yourself in that.
இந்த காரியத்திலே உங்களை நீங்கள் அப்படியே நீங்கள் பாதுகாத்துக்
கொள்ளுங்கள். Lord, I'm always going to forgive immediately. As soon as somebody has done me harm, I'm going to forgive.
எந்த ஒருவர் எனக்கு எந்த தீமை செய்தாலும் உடனடியாக நான் மன்னிக்க போகிறேன்.
Start with all the brothers and sisters in your own church.
உங்கள் சபையிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை மன்னிப்பதிலே ஆரம்பியுங்கள்.
Have you forgiven them all?
எல்லாரும் நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா?
Maybe somebody spread stories about you or your children. Forgive them.
ஒருவேளை உங்களை குறித்த உங்கள் பிள்ளைகளை குறித்த யாரோ கதைகளை கட்டி இருக்கலாம்.
Maybe you got some grudge against somebody. Forgive him now.
அது யாரையோ குறித்து உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கலாம். மன்னித்து விடுங்கள் இப்போ.
Maybe you got a problem with some of the elders or leaders. Forgive them.
மூப்பர்கள் இடத்துல அல்லது தலைவர்கள் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தா மன்னியுங்கள் இப்போ.
Let's pray.
ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
தலைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட நிலை.
Let's turn to the Lord with all of our hearts.
முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்.
Say, Lord Jesus, I want to take your words seriously today.
சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை இப்படியே நான் அபியாசப்படுத்த எனக்கு உதவும் என்று சொல்லி சொல்லு.
I want to fly in the sky like the eagles.
ஆண்டவரே, கழுகுகளை போல் ஆகாயத்திலே சேட்டைகளை அடித்து பறக்க விரும்புகிறேன் ஆண்டவரே.
Hear my prayer.
ஜெபத்தை கேளுமா.
I want to have the faith that moves mountains out of the way.
மலைகளை தகர்த்தெறிய கூடிய ஆண்டவரே, அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும்.
And I know the first step to that is to forgive everybody.
அதற்கு முதல் கட்டம் என்பது மற்றவர்களை எல்லாரும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய
Lord, while I'm sitting in this chair.
ஆண்டவரே, இந்த நாற்காலியிலே நான் இருக்கும்போது.
Right now.
இப்பொழுது.
Everybody who has done harm to me, I forgive in Jesus name.
இதுவரை எனக்கு தீமைகளை செய்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே மன்னிக்கிறேன் ஆண்டவரே.
Set me free.
என்னை விடுதலையாக்கு.
Break the chains that bind me.
ஆண்டவரே, என்னை கட்டி இருக்கும் சங்கிலிகள் எல்லாம் உடைத்தெறியும்.
Help me to fly like the eagles.
அந்த கழுகுகளை போல றெக்கைகளை அடித்து பறக்க எனக்கு உதவி செய்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்திலே.
Amen.
Amen.
Now with the grace of our Lord Jesus Christ. And the love of God, our Heavenly Father, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen.
Amen. மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.